அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பண்பலையில ஒரு அருமையான நிகழ்ச்சியை தாங்க கேட்க போறோம். என்ன தெரியுமா, தமிழ் இசையின் இனிமையும் இந்திய பாரம்பரியத்தின் பெருமையையும் இணைத்து கூறக்கூடிய இசை கருவியான வீணையை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக டாக்டர் எஸ் மல்லிகா அவர்கள் தற்போது நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம், உங்களை பத்தின ஒரு அறிமுகம். மேம்,
நான் வந்து டாக்டர் எஸ் மல்லிகா, எம்ஏ மியூசிக் அண்ட் பிஹெச்டி. இப்போ வந்து ராணி லேடி மெய்யம்மை ஆட்சி கல்லூரியில முதல்வராக பணியாற்றி வருகிறேன். நான் வந்து 7 வயசுலேருந்து வீணை வாசிக்கிறேன். என்னுடைய குரு யாருன்னா காரைக்குடி வீணை சகோதரர்களின் மகளான காரைக்குடி வீணை லட்சுமி அம்மாள், மற்றும் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்ற காரைக்குடி ரங்கநாயகி ராஜகோபாலன், வீணை ராஜேஸ்வரி பத்மநாபன், பேராசிரியர் டாக்டர் சுப்பிரமணியம், இந்த மாதிரி பல அறிஞர்களிடம் நான் வீணை இசை பயின்று 1970 முதல் வீணை கச்சேரிகளை திருவையாறு, சென்னை, பனாரஸ், டெல்லி, அலகாபாத், திருவனந்தபுரம் போன்ற பல இடங்களிலும், ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் வீணை இசைத்து பாராட்டு பெற்றிருக்கிறேன். திரு சங்கரசிவம், மதுரை கலா பிரவீணா திரு சங்கரசிவம் அவர்களிடம், சங்கீத கலாநிதி டி எம் தியாகராஜன் அவர்களும் பல தமிழ் பாடல்களை பயின்று நான் வீணை கச்சேரிகளை நிகழ்த்தி வருகிறேன்.
இப்போ இசை கருவிகள்ல பல வகையான கருவிகள் இருக்கு மேம், ஆனா இந்த வீணைய தான் கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் வந்திருக்குல்ல மேம், அந்த ஆர்வத்துக்கு காரணம் என்ன மேம்?
நான் வந்து இந்த வீணை இசைக்கும் காரைக்குடி சகோதரர்களின் டிஸ்டன்ட் ரிலேஷன், அவங்க எல்லாம் வாசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. எனது தந்தையும் அதை ஊக்குவித்தார்.
இந்த வீணை இசை கருவியானது எங்க மேம் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அதோடைய வரலாறு என்னங்க மேம்?
அதாவது வீணை வந்து நம்மளுடைய பழமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலா இது வந்து வேத காலத்திலிருந்தே இந்த வீணை கருவி நம்ம கிட்ட இருக்கு. வேதம் இசைக்கும் போது, அதாவது வேத காலத்துல வேதம் இசைக்கும் போது கூடவே வீணை வாசிச்சாங்கன்னு சொல்லப்படுகிறது. சோ கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளாகவே இந்த வீணை இசை இருந்திருக்கு. சம்ஸ்கிருதத்துல வீணை அப்படிங்கிறதுக்கு தந்தி கருவி என்ற பெயர், அதனால நிறைய தந்தி கருவிகளுக்கு வீணை என்ற பெயர் இருக்கு.
மேம், இப்ப அடுத்து பண்டைய கால தமிழ் இலக்கியம் மற்றும் இசை நூல்கள்ல இந்த வீணையுடைய பங்கு எந்த அளவுக்கு மேம் இருந்திருக்கு?
பங்கு இருந்திருக்கு. ஏன்னா மாணிக்க வாசகர் வந்து வீணையினர் ஒரு பால், யாழினர் ஒரு பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய காலம் வந்து கிட்டத்தட்ட 9th century, அந்த காலத்திலேயே வீணை இசை இருந்திருக்கு. பண்டைய தமிழ் இலக்கிய நூல்களையும் வீணை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது.
இப்போ இந்த வீணை இசை கருவிய வாசிக்கிறதுல முறைகள் அப்படின்னு இருக்குங்கல்ல மேம்?
ஆமா,
அதோட அடிப்படை முறைகள்லாம் என்னென்னங்க?
அடிப்படை முறைகள் வந்து நிறைய பாணிகள் இருக்கு. பாணிகள்னா வெவ்வேறு விதமாக வாசிப்பது, தஞ்சாவூர் பாணி, காரைக்குடி பாணி, அதுக்கப்புறம் மைசூர், திருவாந்திரம், ஆந்திரா பாணி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. ஒரு எல்லாமே அந்த பிளேயிங் டெக்னிக்ஸ் வந்து வித்தியாசப்படும், அவ்வளவுதான்.
மேம், இப்போ இந்த கர்நாடக இசையெல்லாம் வீணை வந்து எந்த அளவுக்கு மேம் முக்கியத்துவம் வைக்குது?
அதாவது முன்னாடியெல்லாம் வீணை வந்து பக்கவாத்தியமாக இருந்திருக்கு. அது நாட்டிய கச்சேரியோ நடன கச்சேரியா இருந்தாலும் சரி, இல்ல பாட்டு கச்சேரியா இருந்தாலும், குரல் இசை கச்சேரியா இருந்தாலும், முன்னாடி வீணை பக்கவாத்தியமாக இருந்திருக்கு. அப்புறம் சில காலத்திற்கு பிறகு வயலின் வந்து அந்த இடத்தை ஆக்குப்பை பண்ணிட்டு, வயலின் வந்து அந்த இடத்தை நிரப்பிட்டு, ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா வீணைக்கு பதிலாக வயலினை வச்சுட்டு பக்கவாத்தியமாக வாசிக்க தொடங்கினார்கள். வயலினும் ஒரு வகை வீணை தான் அப்படின்னு பண்டைய காலத்துல குறிப்பிடப்படுகிறது.
மேம், இப்போ ஒரு பாடக்கூடிய பாடலாசிரியருடைய குரலுக்கு மிகவும் நெருக்கமான இசைக்கருவி வந்து வீணை அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், அது எந்த அளவுக்கு மேம் உண்மை?
ஓரளவு வீணையோட சேர்ந்து பாடுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த சாகித்யம் தெரியறதுக்காக ஒரு லைன் வந்து வீணையில வாசிப்பாங்க, ஒரு லைன் பாடிண்டே வாசிப்பாங்க. ஸோ அது ஓரளவு ஒத்து போகும். அந்த வீணையுடைய இசை வந்து குரல் இசைக்கு ஓரளவு ஒத்து போகும். உங்களுக்கு பாட்டுகள் தெரிஞ்சாதான் வீணையிலேயே வாசிக்க முடியும், அதனால அது நல்லபடியாக ஒத்துப்போம்.
மேம், இப்போ இந்த வீணை கருவியுடைய தனி சிறப்பு அப்படின்னு நீங்க எதை மேம் நினைப்பீங்க?
வீணை கருவின்னா கமக்கம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமக்கம் என்பது வந்து ஸ்வரங்களை அழகுபடுத்தி போஷாக்குடன் அழகுபடுத்தி ராகங்களை சங்கீதத்தை கையாளும் முறை என்று சொல்லலாம். இது வந்து எப்படி கையாளுறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வீணை தெரியணும். இப்ப நீங்க ஓக்கல்லையும் கமக்கத்தோட தான் பாடுறாங்க, ஆனா எந்த அளவு எவ்வளவு ஸ்வரங்களை பண்றோம் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீணை கருவியில நம்ம அதை கையாளும் போது துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ஒண்ணு. அப்புறம் வீணை வந்து கமக்கத்துக்கு பேர் போனது. கமக்கம் என்ற வார்த்தைக்கு வந்து முன்னாடி வந்து அலங்காரம்ங்கிற பேர் இருந்தது. ஸோ இது வந்து நாளடைவில் கமக்கம் என்ற பெயரோட இப்போ வழங்கி வருகிறது. இதெல்லாம் வந்து வீணைக்குரியது. வீணையில புல்லிங் ரைடிங் அப்படிலாம் நிறைய கமக்காசு இருக்கு. அதை வச்சு இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறது ஒரு சிறப்பான அம்சம் வீணையில. எப்படி ஓக்கல்ல பாடுறோமோ அதே மாதிரி வீணையில கொண்டு வரலாம்.
மேம், இப்போ மற்ற இசை கருவிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வீணை வந்து எப்படி மேம் வேறுபடுது?
வீணை வந்து தந்தி கருவி. எல்லா பிரிவுகளை பத்தி சொல்ற போது முதல்ல தந்தி, அப்புறம்தான் மித்த கருவிகளை பத்தி சொல்றாங்க. வீணா, வீணை, ஃப்ளூட்டு, மிருதங்கம்லாம் வரும்போது வீணை தான் முதல்ல வருது. ஏன்னா அது தந்தி கருவிங்கிறது. இன்னொன்னு மித்த கருவிகள்னு வரும்போது இது பிரதான வாத்தியம். பிரதான வந்தோடனே கச்சேரிக்கு உகந்த வாத்தியம். தனியாகவும் கச்சேரி பண்ணலாம், பக்க வாத்தியமாகவும் கச்சேரி பண்ணலாம். அதனால இது வந்து ஒரு சிறப்பான அம்சத்தோட உடையது. அதுவும் தவிர நம்ம இன்னைக்கு இசையானது இவ்வளவு தூரம் கமக்கத்தோட ஸ்ருதி நுட்பங்களோட வளர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வீணை தான். அந்த ஸ்ருதி நுட்பங்கள்லாம் தெரியறதுக்கு வீணை கண்டிப்பா அவசியம். அதனால வீணையை வச்சுதான் நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்து இசையானது வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அதனால இது வீணை ஒரு சிறப்பான ஒரு கருவி அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது.
வீணை கற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மாணவர்கள் எல்லாம் வருவாங்கல்ல மேம், அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் எந்தெந்த மாதிரி மேம் இருக்கும்?
அதாவது நம்ம வீணை நல்லா வாசிக்கணும் அப்படின்னா நல்ல குருட்ட போய் நல்லா நம்ம கத்துக்கிறது மட்டும் இல்லை, நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். இது வந்து நமக்கு நம்மளுடைய விரலுக்கு இது சவுண்டு கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு தந்தியையும் விரலையும் வச்சுட்டு நம்ம சவுண்டு கொடுக்கறோம்னா நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணினா தான் அந்த சவுண்டை கொடுக்க முடியும். இல்லைன்னா கட் பண்ணி தான் இருக்கும். அப்படி இல்லாம கண்டினியூஷன், அப்புறம் பிராக்டிஸ், அப்புறம் ஸ்பீடு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும். இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு 10 வருஷம் கத்துனா தான் வீணையில ஒரு நல்ல மெச்சூரிட்டி கிடைக்கும், ஒரு நல்ல வாசிக்கிற ஒரு திறமை வரும். அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம டியூஷன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஆல் இண்டியா ரேடியோல அப்ளை பண்ணி டீ ஆர்டிஸ்டா இருக்கலாம். நிறைய கச்சேரிகள் இருக்கு. இப்ப சினிமால கூட வாசிக்கிறாங்க நிறைய வீணக்க சவுண்டு. ஸோ அந்த மாதிரி வீணையை வச்சிருந்து நம்ம பழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு உங்களுக்கு.
மேம், இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீணை கவிஞராக உருவாகணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை மேம் எடுத்துக்கணும்?
அதாவது நிறைய பயிற்சிகள். வீணையிலேயே எப்படி கமக்கம் வாசிக்கிறது, எப்படி கண்டினியூட்டி கொடுக்கறது, அப்புறம் எப்படி அந்த சவுண்டை இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு கத்துட்டு நாளைக்கு வாசிக்க முடியாது. அது வந்து இட் வில் டேக் மோர் தென் 10 இயர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் கடும் உழைப்பு. எப்படி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிக்கிறோமோ அது மாதிரி 12 வருஷத்துக்கு நமக்கு படிச்சாதான் ஓரளவு நாலெட்ஜ் வருது. அது மாதிரி வீணையிலையும் ஒரு 10 வருஷம் படிச்சாதான் ஓரளவு நாலெட்ஜ் கெயின் பண்ண முடியும். அது இல்லாம இன்னைக்கு கத்துட்டோம் நாளைக்கு நான் வாசிப்பேன்னா அது வந்து நல்லா இருக்கேன்.
மேம், இப்போ இந்த வீணைய கத்துக்கிறதுனால ஒருவருக்கு என்னென்ன மாதிரியான மனநிலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது மேம்?
அதாவது வீணை கத்துக்கிறதுனால நரம்புகள் வந்து தளர்ச்சி வராதுங்கிறாங்க. அது வந்து வலது மூளைய ஆக்டிவேட் பண்றதுங்கிறாங்க. வீணையோடைய விரல் வாசிப்புனால வலது மூளைய ஆக்டிவேட் பண்றதுங்கிறாங்க. நல்ல ஞானம், ஞானம்னா ஒளி தன்மைகளை அறிஞ்சு கொள்ற ஒரு தன்மை கிடைக்கிறது நமக்கு. அதுக்கப்புறம் நல்ல கத்துக்கிறதுனால நல்லது நடக்கும். ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். இப்ப நீங்க வெளியில போய் சம்பாதிக்கணுங்கிறது கூட வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை நீங்க வாசிங்கன்னா ஓரளவு மன அமைதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும்.
இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த வீணை இசையை எந்த அளவுக்கு மேம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆர்வத்தோட வர்றாங்க, இந்த இசையை எப்படி மேம் அவங்க பாக்குறாங்க?
இப்ப வந்து வர இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு கத்துட்டு நாளைக்கு கச்சேரி பண்ணும், நாளைக்கு சென்டர் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க தன்னை நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சம்பாதிக்கிறது கண்டிப்பா வேணும், ஆனா இம்ப்ரூவ் பண்ணிட்டு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க நல்லபடியாக பண்ணினா இதுலயும் நல்லபடியா நம்ம வந்து ஒரு அளவு வெற்றி காணலாம்.
சூப்பர் மேம். இப்ப அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய இசையிலையும் நவீன இசையிலையும் இந்த வீணை வந்து எந்த அளவுக்கு மேம் இடம் பிடிச்சிருக்குது?
முன்னாடி பாரம்பரிய இசையில வித்வான்கள் எல்லாம் சமஸ்தானங்களுக்கெல்லாம் சென்று கச்சேரி பண்ணி சம்பாதிச்சு அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து நவீனத்துல இப்ப கல்யாண கச்சேரி, கோவில் கச்சேரி அந்த மாதிரி எல்லாம் போய் பண்றாங்க. ஓரளவு இடம் பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப இந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வந்து ஆக்குபை பண்ணிருக்கு நம்மளுடைய இசையில.
மேம் இப்போ அடுத்தபடியா உங்களுடைய அனுபவத்துல மறக்க முடியாத மேடை அனுபவம்னா அது எது மேம்?
மேடை அனுபவம்னா 108 வீணைகளை வைத்து நாங்க 2001 மீனாட்சி அம்மன் கோவில விஜயதசமி அன்னைக்கு வாசிக்கிறோம். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதை தவிர நான் வந்து 51 வீணை வச்சு கோல்டன் ஜூப்ளி விழா நான் முத்தியாமன்றம் மதுரையில வாசிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த குழு வித்தியாலயத்துல வாசிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல குரூப் இசை நிறைய வீணையை வச்சு நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவருக்கு முன்னாடி வாசிச்சது, அதுக்கப்புறம் நாத நீராஜனம் திருப்பதியில அதுல வாசிச்சது. இந்த மாதிரி எல்லா கச்சேரியுமே ஒரு கச்சேரியுமே மறக்க முடியாத அனுபவம்.
மேம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வீணை கருவியை தயாரிக்கக்கூடிய முறையில என்னென்ன சிறப்புகள்லாம் மேம் இருக்குது?
இப்ப வந்து மெட்டு கட்டுறதுக்கு தனித்தனியா பண்றாம மெட்டையே தனியா கட்டி விற்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் மைக் விட்டுருக்காங்க. அப்புறம் இது தூக்கி போறதுக்கு ஈஸியாக அதுக்கு குடஞ்சு பாதி வீணையா வச்சு பண்றாங்க. ஆனா அதெல்லாம் அவ்வளவு தூரம் நல்லது, வீணைய பாதியா வைக்கிறதெல்லாம் நல்லது இல்லைன்னு என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, கீஸ் போட்டு அதெல்லாம் பண்ணி வீணையோடைய நாதத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்குள்ள வழி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சிறப்புன்னு சொல்லிருக்கோம்.
மேம் இப்போ ஒரு வீணை கருவிய பராமரிக்கணும்னா என்னென்ன முறைகள்ல மேம் அதை பராமரிப்பாங்க?
அப்படின்னு தனியா இல்ல, வெயில்ல படுற மாதிரி வச்சுக்கூடாது, ஏன்னா அந்த மெழுகெல்லாம் உருகிடும், சுருதி எல்லாம் மாறிடும். அதனால வெயில் படுற இடத்துல வச்சுக்காம அது இந்த குளிருக்கும் வெயிலுக்கும் இது கொஞ்சம் மாறும், அதனுடைய சுருதி அளவுகள் அமைப்புகள் எல்லாம் மாறுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால ஏதாவது ஒரு நல்ல துணியை வச்சு போத்தி வச்சு பத்திரமா வச்சுக்கணும். குழந்தைகள் தொடாம வச்சுக்கணும், அதெல்லாம் பாத்துக்கணும். மேல வைக்கப்படாது, முதல்ல எல்லாரும் தூக்கி பெஞ்சு மேல வச்சு டப்பக்கடின்னு விழுந்துருது வீணை. அப்படிலாம் பண்ணாம கீழேயே வச்சு ஸ்டாண்ட் வச்சு அத பராமரித்தாலே போதும், நல்லபடியா இருக்கும்.
இப்ப பெரும்பாலான கிளாஸஸ் கூட ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இந்த வீணை கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல எடுக்கிறதுலாம் எந்த அளவுக்கு மேம் நன்மைகள் மற்றும் தீமைகள் இருக்குது?
அதாவது ஆன்லைன்ல இப்ப பாம்பேல இருந்து கத்துக்கிறாங்க, ஃபாரின்ல இருந்து கத்துக்கிறாங்க. அது அவங்க டைம் நம்ம டைம் எல்லாம் ஒத்து வரணும், அது ஒண்ணு. இன்னொன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கூடிய மட்டும் நேர கத்துக்கிறது நல்லது, அது முடியாத பட்சத்துல ஆன்லைன்ல கத்துக்கலாம். கொஞ்சம் கத்துக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கு உங்களுக்கு, ஏன்னா நம்ம எப்படி ஒரு கமக்கத்தை பிடிக்கிறாங்கிறது கம்மி கையில வாட்ச் காமிக்கிற போது கொஞ்சம் அட்வான்ஸு ஸ்டேஜில் இருக்கிறவங்க அதை பண்ண முடியும், மித்தவங்க பண்ண முடியாது. ஆக்சுவலா மித்தவங்க பண்ண முடியாது.
மேம் இப்ப இருக்கக்கூடிய வீணை கற்கும் தலைமுறையினருக்கு நீங்க சொல்ல விரும்பும் கருத்துக்கள்லாம் என்னென்ன?
நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்கிறீங்க, நல்லா கத்துங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய வாசிங்க. எப்படி இப்போ ப்ரெசன்ட் டென்ட் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே
மேம், இப்போ இந்த வீணை இசைக்கருவி வந்து உலக அளவில் இன்னும் மேலே மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்களா மேம்? அந்தந்த மாதிரியான செயல்கள்லாம் என்ன மேம்?
இப்போ நிறைய ஃபாரின்லேருந்துலாம் இப்போ வீணை கற்றுக்கிறாங்க, நிறைய குழந்தைகள் வாசிக்கிறாங்க. இதுக்கு அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணினாலே போதும்.
மேம், இப்போ அடுத்து இந்த வீணை கருவியை பற்றி நீங்கள் பொதுமக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா மேம்?
இது வந்து பாரம்பரியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வேத காலத்திலேருந்து இருக்கு, தெய்வீகமானது. இப்போ சர்வ தெய்வமை அப்படின்னு சாரங்க தேவர் சொல்றார், எல்லா தெய்வங்களும் அதுல வீணையில இருக்கிறதா சொல்றாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வீட்டில் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு உடைய பாரம்பரியத்தை பின்பற்றி இதை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு இப்போ உள்ள சமுதாயம் உட்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
மேம், இவ்வளவு நேரம் இந்த வீணை இசைக்கருவியை பற்றி பல தகவல்களை நேயர்களுக்காக ரொம்பவே அருமையா பகிர்ந்துகிட்டீங்க மேம். இந்த தருணத்துல புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேம்.
புதுகை எஃப்எம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.